මීළඟට ගරු වඩිවෙල් සුරේ සැමතුමා.
நன்றி சபையை தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கின்ற உறுப்பினர்களே, விசேடமாக இன்று கௌரவ நலிந்த ஜாயதீச பாராளுமன்ற உறுப்பினர் அவர்கள் ஹொரண பிரதேசத்திலே மில்லவ தோட்டத்தினுடைய கொட்டங்களை பிளான்டேஷன் கம்பெனி கீழ் இயங்கி வந்த மில்லவ தோட்டத்தினுடைய காணி பகிஷ்கரிப்பு, அதே போன்று காணி அரசாங்கத்தினுடைய இந்த குறிப்பிட்ட நகர அபிவிருத்தி அமைச்சுக்கு ஹொரண பிரதேச செயலாளர் மூலமாக நிர்வாக நீதிமன்றத்துக்கு சென்று கொண்ட விடயமாக பேசியிருந்தார். நான் இந்த சந்தர்ப்பத்தில் நலிந்த ஜாயதீஸ் அவர்களுக்கு நன்றி தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கின்றேன். தோட்ட தொழிலாளர்கள் சம்பந்தப்படும் போது அவருடைய தொழிலாளர்கள் உரிமையை சரியான முறையிலே அரசாங்க உத்தியோகஸ்தர்கள் பின்பற்ற வேண்டும் என்பதை இங்கு ஆணித்தரமாக கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். அபிவிருத்தி திட்டம் சம்பந்தமாக காணியை அரசாங்கத்துக்கு பொறுப்பேற்பது தவறல்ல. இந்த நவீன யுகத்திற்கு ஏற்ற வகையிலே இந்த நாட்டை முன்னேற்ற செய்ய வேண்டிய பொறுப்பு நம் அனைவருக்கும் இருக்கின்றது. இருந்தாலும் இந்த நாட்டிலே தொழில் சட்டம் ஒன்று இருக்கின்றது. அந்த தொழில் சட்டத்திற்கு அமைய அவர்களுடைய இபிஎஃப் இடிஎஃப் உட்பட அனைத்து கொடுப்பனைகளும் கொடுக்கப்பட்டு அவர்களுக்கு வாழ்வாதார முறைமைகளும் அமைத்து கொடுக்கப்பட்டுதான் இந்த காணிகள் சுவீகரிக்கப்பட வேண்டும். ஆகவே இதிலே பொறுப்பானவர்கள் பொறுப்புடன் நடந்து கொள்ள வேண்டும். கொரோனா பிரதேச செயலாளர் இன்று காலை தொலைபேசியில் பேசினேன். அப்பொழுது அவர்கள் செக்ஷன் 38A என்றதற்கு அமைய காணி அவர் எக்வா பண்ணதாக கூறினார். அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. இன்று ஒரு பழக்கம் இருக்கின்றது, பெருந்தோட்ட கம்பெனிகளுக்கும் சரி தோட்ட நிர்வாகங்களுக்கும் சரி ஏனைய விடயங்களுக்கும் சரி உடனடியாக நீதிமன்றத்துக்கு சென்று நீதிமன்ற ஆணையை பெற்று அந்த தொழிலாளர்கள் வீதிக்கு இருக்கும் ஒரு அநாகரிகமான செயற்பாடு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆனால் பெருந்தோட்ட கைத்தொல் ராஜாங்க அமைச்சர் என்ற வகையிலே வன்மையாக கண்டிக்கின்றேன். ஏற்றுக்கொள்ள முடியாது. இந்த நாட்டிலே தோட்ட தொழிலாளர் என்று கூறும்போது அனைத்து ஏனைய தொழிலாளர்களுடைய அனைத்து சட்டம் இருக்கின்றது. ஆகவே தொழிலாளர்களுடைய ஒரு சமூகத்தை வாழ வைப்பதற்காகவும் இன்னொரு விதமாக நாங்கள் நாட்டை அபிவிருத்தி செய்வதற்காகவும் இன்னொரு சமூகத்தை வீதிக்கு இறக்குவது வந்து அவ்வளவு ஒரு நடைமுறைக்கு சாத்தியப்படக்கூடிய விடயமாக எனக்கு தெரியவில்லை. ஆக இது சம்பந்தமாக நான் நினைக்கின்றேன், பெருந்தோட்ட கைத்தொழில் அமைச்சும் அதே போன்று நகர அபிவிருத்தி அமைச்சும் தொழில் அமைச்சும் சேர்ந்த ஒரு கலந்துரையாடலை ஏற்படுத்தி இந்த அசௌகரியங்களுக்கு ஏற்பட்டிருக்கின்ற தோட்டத் தொழிலாளருக்கு நியாயமான ஒரு வேலை திட்டத்தையும் அவர்களுக்குரிய இபிஎஃப் இடிஎஃப் பெற்றுக் கொடுப்பதற்குரிய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டிய ஒரு நிலைமை இருக்கின்றது. அதனையும் கூட வெகு விரைவில் நாங்கள் ஒரு சந்திப்பை ஏற்படுத்தி நடாத்த இருக்கின்றோம் என்பதையும் இந்த சந்தர்ப்பத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். தொடர்ந்து இங்கு குறிப்பிட்டது போல தோட்டங்கள் 1992 நாங்கள் பாடசாலைக்கு சென்று கொண்டிருக்கும் போது கம்பெனிகளுக்கு தாரை வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அந்த 92 கையொப்பம் விடப்பட்ட 50 மேலாக நடைமுறைப்படுத்துவதற்கு கையொப்பம் விடப்பட்ட அந்த ஒப்பந்தம் இன்னும் நடைமுறையில் இருக்கின்றது. ஆகவே அன்றே காலசந்த காலநிலையிலே கொடுக்கப்பட்ட அந்த நிலவரங்கள் இன்று நாங்கள் பாராளுமன்றத்துக்கு வந்து நாங்கள் பொறுப்புகளை வகித்து நாங்கள் சம்மந்தமாக பார்க்கும்போது மிக முறைகேடாக தெரிகிறது. ஆனால் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆகவே இன்றைய இந்த நவீன யுகத்திற்கு ஏற்ற வகையிலே இன்று இந்த இந்த சர்வதேச சட்டத்திலும் சரி இந்த நாட்டினுடைய சட்டத்திலும் சரி பார்க்கும்போது அது முழுமையான ஒரு மனித உரிமை மீறலாக நான் பார்க்கின்றேன். ஆகவே அது அவ்வாறு நடைமுறைப்படுத்தப்படும் போது இந்த காணி கொடுக்கப்படும் போது வெவ்வேறு பட்ட காலகட்டங்களிலே வெவ்வேறு முறையாக இந்த காணிகள் பொருட்படுத்தப்பட்டு வீடமைப்பு திட்டங்கள் நடைபெற்றிருக்கின்றது. ஐஆர்டிபி காலத்திலே வீடமைப்பு திட்டம் அமைக்கப்பட்டிருக்கின்றது. கடந்த கால அரசாங்கங்களிலே பல அரசாங்கங்களே வீடமைப்பு திட்டங்கள் ஐக்கிய தேசிய கட்சியினுடைய அரசாங்கத்திலே பல வீடுகள் அமைக்கப்பட்டிருக்கின்றது. கௌரவ முன்னாள் அமைச்சர் சந்திரசேன அவருடைய காலகட்டத்திலே வீடமைப்பு செயற்படுத்தப்பட்டிருக்கின்றது. கௌரவ சௌமூர்த்தி தொண்டமானய்யா அவர்களுடைய காலகட்டத்தில் வீடமைப்பு. அந்த சந்தர்ப்பத்திலெல்லாம் வீடுகள் அமைக்கும் போது இந்த என்பிஆர்ஓ ஒன்று இருக்கவில்லை. என்பிஆருக்கு முதற்கட்டம் கொடுக்கும் முதல் பிரிவினை கொடுக்கவும் இல்லை. ஆனால் இன்று என்பிஆர் ரிப்போர்ட் கொடுத்தால் தான் நாங்கள் வீடு அமைக்கலாம். அன்று பயிர் செய்யப்படாத இடங்களை அந்த வீடமைப்பு திட்டத்துக்கு கொடுத்தோம்னா தோட்டத் தொழிலாளர்கள் கடன் பெற்று வட்டி கட்டி அந்த வீட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கு உறுதிப்பத்திரம் அங்கு கிடையாது. அவ்வாறு சூழல் இருக்கின்றது. 2015 பிறகு ஐக்கிய தேசிய கட்சி அரசாங்கத்திலே ஒவ்வொரு தோட்டத் தொழிலாளருக்கும் 7 பயிற்சி காணி உறுத்துடையது என்ற அமைச்சரவை அங்கீகாரம் பெறப்பட்டிருக்கின்றது. ஆனால் 2015 முன்பதாக பல தசாப்த காலமாக பல வீடமைப்பு திட்டங்கள் ஏற்பட்டிருக்கின்றது. அவர்களுக்கு எந்த விதமான உறுதிபத்திரம் இல்லை என்ற ஒரு சூழ்நிலை இருக்கின்றது. இது சம்பந்தமாக மலையகத்து பிரதிநிதிகள் நாங்கள் எல்லாம் சேர்ந்து இது சம்பந்தமாக பல அர்த்தங்கள் பிரயோகிக்கப்பட்டு அங்கு கம்பெனிகளிடம் சில பேச்சுவார்த்தை நடத்தப்பட்ட போது இந்த 2015 ஜனவரி மாதம் மேற்கொள்ளப்பட்ட அந்த அமைச்சரவை பத்திரம் அதற்கு உறுத்துணையாக அமையாது. ஏற்கனவே அதுக்கு முன்பதாக இது கட்டப்பட்ட வீடுகளுக்கு கொடுக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது. ஆகவே நான் வரவேற்கின்றேன், அவ்வாறு எந்த விதமான கண்டிஷன்ஸும் இல்லாமல் முழுமையாக அந்த மக்களுக்கு அவருடைய பேரளவிலே வீடுகள் கொடுக்கப்படுவது வரவேற்கத்தக்கது. இருந்த போதிலும் கூட சில நகரத்துக்கு அண்மித்திருக்கின்ற சில தோட்டங்களிலே இந்த வீடுகள் வழங்கப்படும் போது சில வர்த்தகர்களினால் அந்த வீடுகள் சில விலைகளுக்கு வாங்கப்பட்டு வெளியார்கள் அந்த பெருந்தோட்டத்துக்கு உள்வாங்கப்படக்கூடிய ஒரு கசப்பான நிகழ்வுகளும் ஒரு இடத்திலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதை கட்டுப்படுத்துவதற்குரிய ஒரு வேலை திட்டமாக இந்த வீடமைப்பு திட்டம் செயற்படும் போது அவர்களுடைய குடும்பத்தாருக்கோ அல்லது அவர் சகோதரருக்கோ அந்த வீடுகளை தொடர்ந்து பரம்பரை பரம்பரையாக வழங்கலாமே தவிர வெளியாருக்கு இந்த இடத்தை விற்கக்கூடாது என்கின்ற ஒரு பதத்தை அங்கு சேர்த்துக் கொள்ளப்பட்டிருக்கிறது உண்மைதான். இருந்தாலும் கூட இன்று நவீனமாக அமைத்துக் கொண்டிருக்கின்ற வீடுகளும் கூட சில வீடுகள் அப்புத்தலை பகுதியிலே விற்கப்பட்டிருக்கின்றது. இவ்வாறான ஒரு நடைமுறை சிக்கலையும் சம்பந்தமான ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராம் ஒரு தெளிவுபடுத்தும் நிகழ்வுகளை நடத்த வேண்டிய ஒரு கட்டாய சூழ்நிலை ஒன்று ஏற்பட்டிருக்கின்றது. இதனையும் எங்களுக்கு பல கசப்பான சம்பவங்கள் நடந்திருக்கின்றன, அதனையும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இருந்தாலும் கூட இந்த ஐக்கிய தேசிய கட்சியோட அரசாங்க காலகட்டத்திலேதான் இந்த பெருந்தோட்டங்களை பாரிய அபிவிருத்தி மிகவும் வேகமாக செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றது. அந்த வேகமாக ஒரு ஒரு போட்டித்தன்மையிலே அபிவிருத்தி வர திட்டங்கள் மலையக பெருந்தோட்டங்களை செயற்படுத்திக் கொண்டிருக்கும் போது இந்த காணி உரிமை ஆலயங்களுக்கு பலமாக நான் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன் உறுப்பினர் அவர்களே, பெருந்தோட்ட ஆலயங்களை அபிவிருத்தியப்படும் போது அநேகமாக 90,000 85,000 75,000 மட்டுப்படுத்தப்பட்டுதான் எங்களுக்கு அந்த நிதிகள் வந்தது. ஆனால் இந்த காலகட்டத்திலே கம்பெரிய வேலைத்திருத்தம் மூலமாக பெரும் தோட்ட அபிவிருத்தி தோட்டத்திலே ஒரு பாரிய பெறலையை ஏற்படுத்தி ஆலயங்களுக்கெல்லாம் 5 லட்சம் ரூபாய் 10 லட்சம் ரூபாய் நிதியை கொண்டு பல கலாச்சார அபிவிருத்தி வேலை திட்டங்களையும் நாங்கள் செய்து கொண்டு போவதை நாங்கள் மறப்பதற்கு அதே போன்று உட்கடைப்பு வேலை திட்டங்களும் மிக வேகமாக நடைபெற்றுக் கொண்டு இவைகளெல்லாம் நடந்தேறிக் கொண்டிருக்கும் போது சில அசம்பாவிதங்களும் கம்பெனிகள் மூலமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. விசேடமாக நான் இது சம்பந்தமாக விசாரித்திருந்தேன், கௌரவ திலகராஜ் அவர்கள் இங்கு குறிப்பிட்டிருந்தார். வட்டவள பிளான்டேஷன் இன்றைக்கு எப்படி ஹட்டன் பிளான்டேஷன் கம்பெனியாக மாறியது, அதிலிருந்து எப்படி லோட்டஸ் ஆக மாறியது என்ற ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கின்றது. அதே போன்று தான் அகலவத்த பிளான்டேஷன் எப்படி தம்ரோவாக மாறியது, அதே போன்று மத்துரோட்ட பிளான்டேஷன் எப்படி எல்லோ எல்சியாக மாறியது ஒரு பிரச்சனை. இது சம்பந்தமாக நான் விசாரித்துக்கப்பட்ட போது இது சம்பந்தமாக எனக்கு கொடுக்கப்பட்ட பதில் அதே அந்த டைரக்டர் போர்டு தான் அதே கம்பெனி உரிமையாளர் தான் இருக்கின்றார்கள். அந்த கம்பெனியுடைய அந்த ஷேர் ஹோல்டிங் மாற்றத்திலே அந்த பெயர் மாற்றப்பட்டிருக்கின்றது, ஏற்றுக்கொள்ள முடியாது. இது சம்பந்தமாகவும் கூட நாங்கள் முழுமையாக தொழில் அமைச்சோடு முழுமையாக கலந்துரையாடி இது சம்பந்தமான முழு விவரங்களும் இந்த சபையிலே நான் சமர்ப்பிப்பதற்கும் ஆயத்தமாக இருக்கின்றேன். எது எவ்வாறு எப்படிப்பட்டிருந்த போலும் கூட பெருந்தோட்ட தொழிலாளருக்கு 7 பேச்சு காணி சொந்தம் என்பது அமைச்சர் அங்கீகாரம் பெறப்பட்டிருக்கின்றது. ஆகவே அவர்களுக்கு அந்த காணி கொடுக்கப்பட வேண்டிய கட்டாயம் ஒன்று இருக்கின்றது. சில தோட்ட நிர்வாகங்களுடைய கெடுபிடிகள் அடாவடித்தனங்களையும் நாங்கள் மறுப்பதற்கில்லை, அவ்வாறு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அது சம்பந்தமாகவும் கூட்டு ஒப்பந்த மீறல் சம்பந்தமாக அந்த ஒப்பந்த மீறல் செயற்பாடுகளும் காலம் காலமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இது சம்பந்தமாக நாங்கள் மலையகத்தை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற அனைத்து பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய கொள்கையும் அதனுடைய செயற்பாடும் பொதுவாக இருக்குமே, ஆனால் இதை நடைமுறைப்படுத்துவது இலகுவாக இருக்கும். அனைவருடைய செயற்பாடும் எண்ணங்களும் ஒரே விடயமாக இருந்தால் என்கிட்ட எங்களுடைய இலக்கு ஒன்றாக இருக்கின்றது. அவை வண்ணங்கள் எதுவாக இருந்தாலும் சின்னங்கள் எதுவாக இருந்தாலும் எங்களுடைய எண்ணங்கள் ஒன்றாக இருக்கின்றது. அந்த எண்ணங்களை முழுமைப்படுத்தி முழுமையாக அந்த எண்ண கோட்பாட்டின் கீழே செயற்பட்டால் மிகவும் இலகுவாக இந்த வெற்றியை காணக்கூடியதாக இருக்கும் என தான் நான் நினைக்கின்றேன். ஆகவே தொடர்ந்து அந்த 50 ரூபாய் அமைச்சர் அங்கீகாரம் கொடுத்த 50 ரூபாய் கொடுப்பட வேண்டிய நிலைமையும் இருக்கின்றது. முழுமையாக நாங்கள் என்னுடைய முழுமையான பெருந்தோட்ட கைத்துறை அமைச்சர் முழுமையாக எங்களுடைய சம்மதத்தையும் முழுமையாக எங்கள் அமைச்சின் மூலமாக அந்த பணத்தை வழங்குவதற்குரிய ஆயத்தங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. நேற்றும் கூட எங்களுடைய நிதி அமைச்சரிடம் நான் வேண்டுகோளை விடுத்தேன், மிக விரைவாக அந்த பணத்தை கொடுக்க வேண்டும் என்று. அது சம்பந்தமாகவும் எங்களுடைய கௌரவ தொழில் அமைச்சர் அவர்களுடைய பேச்சுவார்த்தை நடத்தி எதிர்வரும் காலத்திலே அதற்குரிய நடவடிக்கைகளும் எடுப்பதற்கு நாங்கள் இருக்கின்றோம் என்பதை தெரிவித்துக் கொள்வதோடு தொடர்ந்து ஆணித்தரமாக கூறிக்கொள்ள விரும்புகின்றேன், ஐக்கிய தேசிய கட்சியுடைய அரசாங்க காலகட்டத்திலேதான் இந்த தோட்ட தொழிலாளருக்கு உரிமையும் அதே போன்று எங்களுக்கு கேட்கக்கூடிய முழுமையான சக்தியும் எமக்கு இருக்கின்றது. கௌரவர் ரணில் விக்ரமசிங்க பிரதமர் அவருடைய அரசாங்கத்தில் மட்டும்தான், ஏனைய அனைத்து காலகட்டத்திலும் எங்களுடைய காணி பறிக்கப்பட்டு உரிமை பறிக்கப்பட்டு மிகவும் மோசமாக பாதிக்கப்பட்டிருக்கின்றோம் என்று சொல்லிக் கொள்வதோடு கடந்த அரசாங்க காலகட்டத்திலே நடைபெற்ற அசம்பாவிதங்களுக்கு தான் நாங்கள் இன்று முகம் கொடுத்துக் கொண்டிருக்கின்றோம் என்பதையும் தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன்.
நன்றி. அரவிந்த் குமார் மந்துமா.
அவைக்கு தலைமை தாங்கும் உறுப்பினர்களுக்கு நன்றி. இன்று கொட்டகலை பெருந்தோட்ட கம்பெனி நிறுவனத்தினால் நிர்வகிக்கப்படும் ஹுரண மில்லவ தோட்டத்தில் ஏற்பட்டிருக்கும் பிரச்சினை தொடர்பான ஒத்திவைப்பு வேலை பிரேரணியில் நாங்கள் கலந்து எங்களது கருத்துக்களை முன்வைத்துக் கொண்டிருக்கின்றோம். இன்று மலையக பெருந்தோட்ட கம்பெனிகளை பொறுத்தளவிலே இவ்வாறான நிகழ்வு வெறுமனே கொட்டகலை இந்த தோட்டத்தில் மாத்திரம் அன்றி பரவலாக வெவ்வேறு வடிவத்தில் வெவ்வேறு உருவத்தில் இவ்வாறான நிகழ்வுகள் மலையகத்தில் தற்பொழுது ஏற்பட்டுக் கொண்டிருக்கின்றது. இதற்கெல்லாம் காரணம் இன்று தனியார் மயப்படுத்தப்பட்ட அல்லது தோட்ட கம்பெனிகளை பொறுப்பேற்றிருக்கும் அனைத்து கம்பெனிகளும் ஒரே விதமான கொள்கையோடு செயல்படுவதன் காரணமாகவே இவ்வாறு நிலைமைகள் தோட்டப்புறங்களிலே தற்போது ஏற்பட்டிருக்கின்றது. உதாரணமாக இன்று தோட்ட தொழிலாளர்களின் சம்பளம் மாத்திரமன்றி பல்வேறு அவர்களின் நலன் சார்பான விடயங்கள் கூட்டு ஒப்பந்தத்தின் ஊடாக உறுதி செய்யப்பட்டிருக்கின்றது. ஆனால் கூட்டு ஒப்பந்தத்திலே வெறுமனே கையொப்பம் மாத்திரமே இடப்பட்டிருக்கும் ஒரு நிலைமையை நாங்கள் பார்க்கின்றோம். ஏனெனில் அங்கே குறிப்பிடப்பட்டிருக்கும் சரத்துக்கள் அமல்படுத்தப்படுவதில்லை. கூட்டு ஒப்பந்தத்திலே குறிப்பிடப்பட்டிருக்கும் விடயங்களுக்கு மாறாக தோட்ட கம்பெனிகள் இப்பொழுது தோட்ட தொழிலாளர்களின் உரிமைகளை நசுக்கும் அல்லது தோட்ட தொழிலாளர்களை உறிஞ்சி அவர்களின் இரத்தத்தை குடிக்கும் தன்மையை மேற்கொண்டு வருவதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. எதேச்சகாரமாக தோட்ட தொழிலாளர்கள் ஒவ்வொரு தினமும் பறிக்க வேண்டிய கொழுந்தின் எடையை அதிகரிப்பதும் அவர்களுக்கு தேவையான வகையிலே அதனை செய்வதுமான ஒரு கைங்கரியத்தை தோட்ட கம்பெனிகள் தற்போது நடைமுறைப்படுத்தி வருகின்றன. உதாரணமாக ஞாயிற்றுக்கிழமையிலே தொழில் வழங்கினால் ஒரு தோட்ட தொழிலாளருக்கு 1.5 நாள் சம்பளம் வழங்கப்பட வேண்டும் என்பது அது சட்டம், அதுதான் தொழில் சட்டமாக இருக்கின்றது இந்த நாட்டிலே. ஆனால் தோட்ட கம்பெனிகள் என்ன செய்கின்றன என்றால், உதாரணத்திற்கு சாதாரண தினமொன்றிற்கு 15 கிலோ கொழுந்து பறிக்க வேண்டும் என்றால் ஞாயிற்றுக்கிழமையிலே வேலையை வழங்கிவிட்டு அந்த 1.5 நாள் சம்பளத்திற்கு ஈடு செய்யும் முகமாக அன்று கொண்டு வரப்பட வேண்டிய அல்லது அன்று எடுக்கப்பட வேண்டிய பறிக்கப்பட வேண்டிய கொழுந்தின் எடையை 2 மடங்காக அதிகரித்து கூறுகின்றது. அப்படி என்றால் இங்கே வெறுமனே 1.5 நாள் சம்பளம் என்று கூறப்பட்டாலும் கூட உண்மையிலே அது அவ்வாறு இல்லை. ஏனெனில் இங்கே பறிக்கப்பட வேண்டிய கொழுந்தின் எடையை இரட்டிப்பாக ஒரு ஞாயிற்றுக்கிழமையிலே மாற்றுவதன் காரணமாக தோட்ட தொழிலாளர்கள் விரும்பியோ விரும்பாமலோ அந்த 1.5 நாள் சம்பளத்தை பெறுவதற்காக இவ்வாறு வேலை பழுவை அதிகரித்துக் கொண்டு செயல்பட வேண்டிய ஒரு துர்ப்பாக்கி நிலைமை தோட்டப்புறங்களிலே ஏற்பட்டிருக்கின்றது. அனைத்து கம்பெனிகளும் நஷ்டம் என்று கூறி வந்தாலும் கூட உண்மையிலேயே அதுவல்ல நிலைமை. அவர்கள் கொழுத்த லாபத்தை அடைகின்றார்கள். அதனால்தான் 1992 இருந்து இன்று வரையிலும் நஷ்டம் நஷ்டம் என்று கூறிக்கொண்டு தோட்டங்களை தம் வசம் வைத்துக் கொண்டிருக்கும் ஒரு நிலைமையை இந்த கம்பெனிகள் கையாண்டு வருகின்றன. இந்த பெருந்தோட்ட தொழில்துறையை பொறுத்தளவிலே அல்லது பெருந்தோட்ட கைத்தொழில் அமைச்சை பொறுத்தளவிலே இன்று 22 கம்பெனிகள் இருக்கின்றன. 22 தனியார் கம்பெனிகளுக்கு தோட்டங்கள் கையளிக்கப்பட்டிருக்கின்றன. ஆனால் உண்மையிலேயே அது 22 கம்பெனிகள் கிடையாது, பல கம்பெனிகள் இன்று புது புதிதாக முளைத்திருக்கின்றன. ஒவ்வொரு கம்பெனிக்கும் பல்வேறு பெயர்களிலே வெவ்வேறு சிறிய கம்பெனிகளை வைத்துக் கொண்டு தோட்டங்களை இன்று நடத்தும் ஒரு தன்மையை கையாண்டு வருகின்றன. ஆகவே இதற்கு முன்பு பேசிய கைத்தொழில் பெருந்தோட்ட ராஜாங்க அமைச்சர் கௌரவ வடிவேல் சுரேஷ் அவர்கள் சொன்னார்கள் ஒரு விடயத்தை, இவ்வாறு ஒவ்வொரு சிறிய கம்பெனிகள் இன்னும் ஒரு சிஸ்டர் கம்பெனி என்ற ஆங்கிலத்தில் சொல்வோம், இந்த தங்களுக்கு இன்னும் ஒரு கம்பெனியை உருவாக்கி அதில் அதே பணிப்பாளர் சபைதான் இங்கேயும் இருக்கின்றது என்று அவர்கள் காரணம் கூறுவதாக சொன்னார். ஆனால் இதை எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏனெனில் ஒவ்வொரு கம்பெனியும் தனித்தனியாக பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. ஆகவே அங்கே இருக்கும் பணிப்பாளர்களின் பெயர்கள் ஒன்றாக இருக்க முடியும், ஆனால் அவை தனித்தனி கம்பெனிகள் என்பதுதான் உண்மை. அப்படி என்றால் இவ்வாறான மோசடியான செயல்பாடுகளிலே இன்று பெருந்தோட்ட கம்பெனிகள் ஈடுபட்டிருக்கின்றன. வெவ்வேறு பெயர்களிலே கம்பெனிகளை உருவாக்கி, வெவ்வேறு பெயர்களிலே கம்பெனிகளை பதிவு செய்து இன்று தோட்டங்களை தங்களது நன்மைக்காக நடத்தும் ஒரு தன்மையை அவர்கள் இன்று கையாண்டு வருகின்றார்கள். இதை எந்த வகையிலும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது. இதை நாங்கள் உண்மையிலேயே பெருந்தோட்ட கைத்தொழில் அமைச்சு இது சம்பந்தமாக ஒரு பூர்வாங்க விசாரணையை நடத்த வேண்டும். எவ்வாறு இவ்வாறு தோட்டங்கள் தனித்தனியாக புதிது புதிதாக ஏற்படுத்தப்பட்டிருக்கும் கம்பெனிகளின் ஊடாக நடத்தப்படுகின்றது என்பதை அவர்கள் பூரணமாக ஒரு பூர்வாங்க விசாரணையை மேற்கொள்ள வேண்டும் என்று நான் இந்த உயரிய சபையிலே கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன். ஆகவே இவ்வாறு கம்பெனிகளின் இந்த நடவடிக்கைகளை நாங்கள் முடக்க வேண்டும். இவ்வாறு கம்பெனிகளின் இவ்வாறான யதேச்சகரமான செயல்பாடுகளை நாங்கள் கட்டுப்படுத்த வேண்டும். கம்பெனிகள் தங்களுக்கு மாத்திரம் இந்த தோட்டங்கள் சொந்தம் என்ற நிலைப்பாட்டிலே இருக்கின்றார்கள். உண்மையிலேயே கம்பெனிகள் இவை அரசாங்கத்தின் தோட்டங்கள், அரசாங்கத்திற்கு சொந்தமானவை என்பதை அவர்கள் ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இல்லை. அதற்கு மாறாக இவற்றிற்கு தாம் தான் சொந்தக்கால் என்ற நிலைப்பாட்டிலே இருந்து செயல்படுகின்றார்கள். இதனையும் கூட நாங்கள் கட்டுப்படுத்த வேண்டிய அவசியம் ஏற்பட்டிருக்கின்றது. இன்று தோட்டப்புறங்களிலே மக்களின் நலனுக்காக, மக்களின் பயனுக்காக நாங்கள் அபிவிருத்தி வேலைகளை செய்ய முனையும் போது பல்வேறு தடைகளை தோட்ட நிர்வாகங்கள் ஏற்படுத்துகின்றன. உதாரணத்திற்கு ஒரு சனசமூக நிலையத்தை நாங்கள் ஏற்படுத்த வேண்டும் என்றால் சுமார் 5 to 10% அளவிலே அதற்கான ஒரு காணி துண்டு தேவை. ஆனால் அவற்றை கூட வழங்குவதற்கு தோட்ட நிர்வாகம் முன்வருவதில்லை. பல்வேறு பிரயத்தனங்களுக்கு மத்தியிலே தான் நாங்கள் அவ்வாறான காணிகளை, இவ்வாறான பொது வேலைப்பாடுகளுக்கு கூட நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கின்றது. ஆனால் கம்பெனிகள் தங்களது தேவைக்காக எவரிடமும் அனுமதி கிடைக்காமல், பெற்றுக்கொள்ளாமல் அவர்கள் தங்களது தேவைக்காக காணிகளை வெவ்வேறு விடயங்களுக்காக அவர்கள் பயன்படுத்துவதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அவர்களுக்கு வேண்டுமென்றால் ரெஸ்டாரண்ட்கள் ஆரம்பிக்கின்றார்கள், அவர்களுக்கு வேண்டுமென்றால் தோட்ட காணிகளிலே எரிபொருள் நிலையங்களை ஆரம்பிக்கின்றார்கள், அவர்களுக்கு வேண்டுமென்றால் தோட்டங்களுக்குள்ளே ஏனைய தொழிற்பேட்டைகளை ஆரம்பிக்கின்றார்கள். இவ்வாறு கம்பெனிகள் தங்களது தேவைக்கேற்ப அரசாங்க காணிகளை தன்னிச்சையாக கையாடும் ஒரு நிலைமையை நாங்கள் இப்பொழுது பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. வீடமைப்பு திட்டத்திற்கு காணியை ஒதுக்கி கொடுப்பதிலே தோட்ட நிர்வாகங்கள் அசம்பந்த போக்கை கையாளுகின்றன. வீடமைப்பு திட்டத்திற்கு காணியை வழங்குவதற்கு பகிர பிரயத்தனங்களை நாங்கள் மேற்கொள்ள வேண்டிய ஒரு துர்ப்பாக்கிய நிலைமை இருக்கின்றது. ஆகவே தங்களது தேவைக்கு காணிகளை வேண்டிய அளவிலே அவர்கள் அதனை எடுத்துக்கொள்வதற்கும், அந்த கம்பெனிகளை தங்களது தேவைக்காக, அந்த காணிகளை தங்களது தேவைக்காக பயன்படுத்துவதற்கும் எந்த தடையும் இல்லை. இதை கேட்பதற்கு யாரும் இல்லை. ஆனால் இன்று மலையகத்தின் பிரதிநிதிகளாக நாங்கள் இங்கே இருக்கின்றோம். மலையகத்தின் பிரதிநிதிகளாக நாங்கள் அவற்றை கண்டுகொள்ளாமல் இருக்க முடியாது, பாரபட்சமாக இருக்க முடியாது. தோட்ட கம்பெனிகளுக்கு தக்க பாடத்தை புகட்ட வேண்டும் என்ற நிலைப்பாட்டிலே இருந்து நாங்கள் அனைவரும் ஒன்றாக இணைந்து செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றோம் என்பதை இந்த உயரை சபையில் கூறிக்கொண்டு சந்தர்ப்பம் அளித்த தலைவருக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி.
சுதேகர் மத்துமா மீனாடு கரு சம்பிகரானோ கைமத்துமா
கரு மூலாச்சனாரோட மந்திரித்துமணி அப்பி நாகரிக சங்கத்தின அதிகாரிய விசின் உரண மில்லாக வத்த அவராகத்தா ඒ පවරා ගැනීම කළේ දිගු කාලීන වැඩසටහනකට විශේෂයෙන්ම ඒකට යාබදව තියෙනවා තාක්ෂණ නගරේ ඒ තාක්ෂණ නගරේ අපි තාක්ෂණ ආයතන දැන් ඉදි කරගෙන යනවා විශ්වවිද්‍යාල ඉදි කරගෙන යනවා ඒ තාක්ෂණ නගරේ නැනෝ තාක්ෂණ ජීව තාක්ෂණ සහ අනිකුත් තාක්ෂණ ක්‍රියාවලියන් වලට ඒවා කර්මාන්තකරණය කිරීම සඳහා අවශ්‍ය ඉඩකඩ සපයා ගැනීම සඳහා තමයි මේ වත්ත අපි අත්පත් කරගත්තේ. ඒ වගේම අපි දැනට එහි සම්පූර්ණ සැලසුමක් කොරියානු ආණ්ඩුවේ උපකාර ඇතුව සකස් කරලා තියෙනවා. ඒ වගේම ඊට අදාළ කරන යටල් පහසුකම් ජලය, විදුලිය හා මාර්ග පහසුකම් ඇති කිරීම සඳහා නාගරික සංවර්ධන අධිකාරිය ඉදිරි කාලයේදී ආයෝජනයක් කරන්න බලාපොරොත්තු වෙනවා. ඒක දිගු කාලීන වැඩපිළිවෙලක්. ඒ නිසා මේ සේවක මහත්තුරුන්ගේ ජීවන පැවැත්මට කිසිම ආකාරයක තර්ජනයක් ඇති කරන්න අපිට තියන්නේ නැහැ. මම එතුමන්ලා අපේ අමාත්‍යාංශයට පැමිණිලත් සාකච්ඡා කළා. මම එහෙට ගිහිල්ලත් සාකච්ඡා කළා. ඒ අනුව අපි නාගරික සංවර්ධන අධිකාරිය මේ මිල්ලෑව වත්ත පවරා ගත්තට පස්සේ 2017 10/17 ඉඳන් ETF EPF අදාළ ආයතන පරිදි අපි මිලියන 6.9ක් අපි ගෙවලා තිනවා මේ වෙනකොට. ඒ වගේම දෛනික වැටුප හැටියට රුපියල් 590ක් නිෂ්පාදන දීමනා ලෙස දෛනිකව රුපියල් 230ක් සහ අතිකාල දීමනා අපි ගෙවලා තිනවා. ඒ අනුව පසුගිය අප්‍රේල් මාසේ වැටුප හැටියට 1,440,197.50ක් අපේ ආයතනයෙන් අපි ගෙවලා තියෙනවා. ඒ අනුව කිසිම ආකාරයක අසාධාරණයක් අපි කළා නැහැ. නමුත් කොටගල ප්ලාන්ටේෂන් එක පාලනය කරපු කාලයේදී EPF ETF ගෙවීම පිළිබඳ ප්‍රශ්නයක් අපිට දැනුම් දීලා තියෙනවා. ඒක මම හිතන්නේ කම්කරු ඇමතිතුමා ඒකට පියවර ගනි. ඒ වගේම අපි මේ සංවර්ධනය බොහොම දිගු කාලීන කාරණයක් නිසා ඒ අයට විශේෂම අය දරුවන්ට වෙනත් රැකියා රබර් කැපීමෙන් ඔබ්බේ තියෙන රැකියා ආදිය ලබා ගැනීමේදී අපි නාගරික සංවර්ධන අධිකාරිය ඒ සඳහා ප්‍රමුඛතාවයක් දෙනවා. ඒ වගේම අපි එතුමන්ලාගෙන් ඉල්ලීමක් කළා තියෙනවා. ඒගොල්ලෝ කැමතිනම් අපි වන්දි ගෙවීම් කරලා ඉවත් වෑමේ අවස්ථාවත් එතුමන්ලාට අපි ලබා දෙන්න කටයුතු කරනවා. ඒ වගේම අපේ ගලප්පති මන්ත්‍රීතුමා කියපු කාරණේ හම්බන්තොට ඇත්තටම ඉඩම් අත්පත් කරගැනීමේ ක්‍රියාවලියේ වන්දි ගෙවීමේ ක්‍රියාවලියේ තියෙන්නේ ප්‍රාදේශීය ලේකම්වරයා සතුවයි. ප්‍රාදේශීය ලේකම්වරයා ඒ ඉඩම් වල අයිතිය තහවුරු කරගත්තට පස්සේ ඒ වන්දි ගෙවීම සිද්ධ කරනවා. ඇත්තටම බිමල් රත්නායක මන්ත්‍රීතුමා ප්‍රශ්නේ අහන අවස්ථාවේදී ඒ අහපු පුජ්‍යලයට වන්දිය ලැබිලා තිබුණේ නැහැ. නමුත් ඒ ප්‍රශ්නෙට පිළිතුරු දෙන අවස්ථාවේදී ඌට එයින් කොටසක් වන්දියෙන් කොටසක් ලැබිලා තිබුණා. ඒ වගේ අනුක්‍රමයෙන් ඒ අයගේ අයිතිය තහවුරු වෙන ප්‍රමාණය ප්‍රාදේශීය ලේකම් අපට දැනුම් දෙන විදිහට අපි කරනවා මිසක් නාගරික සංවර්ධන අධිකාරියට අයිතිය තහවුරු කර ගැනීම පිළිබඳ වගකීමක් නැහැ. නමුත් අයිතිය තහවුරු කරලා දෙන්න ගරු මන්ත්‍රීතුමා ඇතුළු ඒ ප්‍රාදේශීය ලේකම්තුමිය කටයුතු කරනවා නම් හෙට උදේ වුණත් ඒ වන්දි අපි ලබා දීමට කිසිම පැකිලීමක් නැති බව ප්‍රකාශ කරන්න ඕනේ.
සුදී ගරු ඇමතුමා, මීළඟට ගරු රවින්ද සමරවිර ඇමතුමා.
ගරු සභාපතිතුමනි, අපේ වෛද්‍ය නලින්ද ජයතිස්ස මන්ත්‍රීතුමා විසින් ගෙනෙන ලද මේ යෝජනාවට මං හිතන්නේ ආණ්ඩු පක්ෂයේ අපේ මැති ඇමතිවරු කීප දෙනෙක් මේ යෝජනාව පිළිබඳව කතා කෙරුවා. මං හිතන්නේ මන්ත්‍රීවරුන්ගේ ප්‍රශ්නයට තිබුණේ අපේ මන්ත්‍රීතුමා අහපු ප්‍රශ්නට වැඩිය ටිකක් වෙනස් තත්ත්වයක් ඒගොල්ලන්ගේ මතයක් තිබුණා. මේ වතුකරේ මේ කළමනාකරණය සමාගම් වලට පැවරුවයින් පස්සේ විවිධ අවස්ථාවන් වලදී ඒ සමාගම් වලින් වතු නැවත නිදහස් කර ගැනීමේදී එන ප්‍රශ්නයක් තමයි ඒ මන්ත්‍රීවරුන් විසින් මෙතෙන්දී කියුවේ. ඒ පිළිබඳව මං හිතන්නේ ඒ ශාස්ත්‍රය අදාළ වෙන්නේ වෙන අමාත්‍යාංශයකට. ඒක වැවිලි කර්මාන්ත අමාත්‍යාංශයෙන් ඒ පිළිබඳව තීන්දුවක් ගනී. අපේ මන්ත්‍රීතුමාගේ ප්‍රශ්නය පිළිබඳව ඒ පිළිතුර මම සකස් කරලා තියෙනවා. මං හිතන්නේ මට මේක කියවන්න පුළුවන් ඒ විස්තරේ. එතකොට කියවපුවාම සේවක අර්ථසාධක අරමුදල් වෙනුවෙන් වෙනමත් සේවක භාරකාර අරමුදල් වෙනුවෙන් වෙනමත් ඒ පිළිතුර දැන් තියෙනවා. මං ඒක සභාවේ දැනගැනීම පිණිස මං වේලාව ඉදිරිපත් කරනවා. ඉහත කරුණු සම්බන්ධයෙන් කම්කරු දෙපාර්තමේන්තුවේ ප්‍රධාන කාර්යාලයේදී පානදුර දිස්ත්‍රික් කම්කරු කාර්යාලයේදී හා හොරණ ප්‍රාදේශීය ලේකම් කාර්යාලයේදී පවත්වන සාකච්ඡා මගින්ද ආයතනය වෙත ගොස් කරන ලද පරීක්ෂණ මගින්ද ඉදිරිපත් වී ඇති ලේඛන අනුවද පහත කරුණු වාර්තා කරමි. 1956 අංක 9 දරන ඉඩම් අත්පත් කර ගැනීමේ පනතට ප්‍රකාරව මෙම ඉඩම නාගරික සංවර්ධන අධිකාරිය විසින් 2017/11/9 දින හෝ එදිනට ආසන්න දිනකදී පවරාගෙන ඇත. ඊට අදාළව හොරණ මහේස්ත්‍රාත් අධිකරණයේ නඩු අංක 29770 දරන නඩුවද පවරා පවත්වාගෙන යනු ලබන බව පරීක්ෂණවලදී නාගරික සංවර්ධන අධිකාරිය විසින් කම්කරු දෙපාර්තමේන්තුව වෙත දන්වා ඇත. මිල්ලෑව වත්ත පවරා ගන්නා අවස්ථාවේ සේවකයන් 123 දෙනෙක් සේවය කර ඇත. මේ වන විට නාගර සංවර්ධන අධිකාරිය මෙම සේවකීන් සඳහා දෛනිකව රුපියල් 590ක මුදලක් ගෙවන බව වැටුප්ලේඛනයේ පරීක්ෂාවදී නිරීක්ෂණය විය. ඊට අමතරව දින 19කට වැඩි දින ගණනක් සේවය කළ සේවකීන් සඳහා දෛනිකව රුපියල් 230ක දීමනාවක් ගෙවනු ලැබේ. කොටගල වැවිලි සමාගම මගින් මිල්ලෑව වත්ත පාලනය කිරීමේදී සාමූහික ගිවිසුමක් පදනම් කරගත්තද නාගරික සංවර්ධන අධිකාරිය වත්ත පවරා ගන්නත් පසු සාමූහික ගිවිසුම ක්‍රියාත්මක නොවුනද නාගරික සංවර්ධන අධිකාරිය විසින් මීට පෙර වතු සමාගම විසින් සේවකයන් ලබා දුන් දෛනික වැටුපම ගෙවුණු ලැබේ. මයිදන් රුපියල් 10ක් වැඩිපුරත් ගෙවනවා අද මේ වෙනකොට නාගරික සංවර්ධන අධිකාරිය. රබර් වැවීමේ හා නිපදවීමේ කර්මාන්තයට අයත් සේවකීන් ආවරණය වන රබර් වැවීමේ කර්මාන්තය අයත් පරිපාලක සභාවේ අවම වැටුප රුපියල් 580ක් වුවත් නාගරික සංවර්ධන අධිකාරිය විසින් දෛනිකව වැටුප ලෙස රුපියල් 590ක්ද පැමිණීමේ දිරිදීමනා ලෙස රුපියල් 230ක්ද එම සේවකීන් සඳහා ගෙවන බව තහවුරු විය. මිල්ලෑව වත්ත නාගරික සංවර්ධන අධිකාරිය වෙත පවරා ගැනීමට පෙර කොටගල වැවිලි සමාගම යටතේ සේවා යෝජක අංක 19 ඇලයිරක් සී අංක යටතේ 2017/9 මස දක්වා සේවක අර්ථසාධක අරමුදල් ගෙවීමට කටයුතු කර ඇත. එම කාල සීමාවේ 2017/19 මාසයට පෙර කාල සීමාවෙන් දක්වා ගෙවීම් පැහැර හැර තිබූ අතර එම මුදල හා කාල පරාසයන් පහත පරිදි වේ. කාල සීමාව 2014 ජනවාරි සිට 2015 ජූනි දක්වා අය කළ යුතු මුදල 68,51,149යි. නඩු මගින් සංශෝධනය වී අවසාන හිඟ මුදල 46,186යි. වාරික හතරක් මගින් ගෙවා අවසන් කර, ඒ කියන්නේ මේ කාලවකවානු හතරකදී කම්කරු දෙපාර්තමේන්තුව විසින් කොටගල වැවිලි සමාගමට විරුද්ධව අධිකරණයේ නඩු පවරලා දැන් මේ මුදල සම්පූර්ණයෙන්ම කොටගල වැවිලි සමාගමෙන් අත්පත් කරගෙන තියෙනවා. ඒකයි මේ කියන්නේ. ඉහත මුදල් අය කරගෙන මේ වන විට ශ්‍රී ලංකා මහ බැංකුව අධිකාරී සේවක අර්ථසාධක අරමුදල් වෙත යොමු කර ඇත. 2017/11 මාසයේ සිට නාගරික සංවර්ධන අධිකාරිය වෙත පවරා ගැනීමෙන් පසු නාගරික සංවර්ධන අධිකාරිය යටතේ පවතින Urban Investment and Development Company Private Limited සේවා යෝජක අංක වන 36,497 ඇලයිරක් B යටතේ සේවකයන්ට අයත් සේවා අර්ථසාධක අරමුදල් ශ්‍රී ලංකා මහ බැංකුව වෙත යවා ඇතත් සමාජිකයන්ගේ කේවල ගිණුම්ගත කිරීමට අවශ්‍ය තොරතුරු මේ දක්වා යොමු කර නොමැති බව පානදුර කාර්යාලයේ පවත්නා පරීක්ෂණයේදී තහවුරු කරගෙන ඇත. කේවල ගිණුම්වලට ගිණුම්ගත කිරීමට අදාළ සී වාර්තා නාගර සංවර්ධන අධිකාරිය සහ කොටගල වැවිනි සමාගමෙන් ලබා ගැනීමෙන් පසු සමාජික කේවල ගිණුම්ගත කිරීමේ කටයුතු පානදුර කම්කරු කාර්යාලයේ අධීක්ෂණ යටතේ සිදු කිරීමට නියමිතය. 2017/9 සහ 10 මාසවලට අදාළ හිඟ සේවක අර්ථසාධක අරමුදල් කොටගල වැවිලි සමාගමෙන් ලැබීමෙන් පසු ගිවිසුම් කටයුතු කරන බව දන්වා සිටී. මිල්ලෑව වත්තට අයත් කාර්යාලයේ මේ වන විට මුද්‍රා තබා ඇත. සේවකයන්ට අදාළ බී කාඩ් පත් සම්පූර්ණ කිරීම, ආකෘතිපත් අත්සන් තැබීම, පාරිතෝෂික ගණනය කිරීම සහ නාගරික සංවර්ධන අධිකාරිය කොටගල වැවිලි සමාගම සම්බන්ධ කර ගනිමින් අදාළ ලේඛන ලබා ගැනීමට පානදුර දිස්ත්‍රික් කම්කරු කාර්යාලයේ උත්සාහ දරා ඇති අතර පාර්ශ්වයන්ගේ සහයෝගයට නොලැබී ඇති බව වාර්තා වේ. මේ වන විට පානදුර දිස්ත්‍රික් කම්කරු කාර්යාලය විසින් ඒ සම්බන්ධව කටයුතු කරමින් සිටී. මේ වගේම වාර්තාවක් තමයි තියෙන්නේ සේවක භාරකාර අරමුදලෙත් මන්ත්‍රීතුමා මේකේ වෙලා තියෙන්නේ අපේ අර ගරු ඇමතිතුමා කිව්වා වගේ කොටගල වැවිලි සමාගමෙන් මේ වත්ත පවර ගන්න අවස්ථාව වෙනකොට කොටගල වැමි සමාගමේ තිබුණ අහිඟ මුදලක් ගෙවන්න. ඒක අපේ පානදුර දිස්ත්‍රික්කම්කරු කාර්යාලය මගින් අධිකරණයේ නඩු පවරලා අවස්ථා හතරක් ඉදී මේ වෙනකොට මේ මුදල් අය කරගෙන තියෙනවා. තව මම හිතන්නේ මාස දෙකක වැටුප විතරයි අය වෙන්න තියෙන්නේ. ඒකත් මම හිතන්නේ දැන් අය කරගන්න ඒගොල්ලෝ කටයුතු කරගෙන යනවා. ඒ වගේමයි සේවක බාරකාර අර මුදලෙත් මුදල් සම්පූර්ණයෙන් ගෙවලා තියෙනවා. නාගරික සංවර්ධන අධිකාරියට මේ පවරගත්තට පස්සේ නාගරික සංවර්ධන අධිකාරියේ ඒ අර බලයලත් ඒ සමාගම අර මං කියපු urban development ඒ සමාගම විසින් මේ සීලු ගෙවීම් මේ සේවකයන් වෙනුවෙන් ගෙවලා තියෙනවා. පඩි ගෙවලා තියෙනවා. EPF එක ගෙවලා තියෙනවා. ETF එකත් ගෙවලා තියෙනවා. ප්‍රශ්නේ තියෙන්නේ මං හිතන්නේ මේ පවරා ගැනීමෙන් පසු ඒ ඇතිවෙච්ච යම්කිසි අර්බුදයක් නිසා මේ වතුයායේ ප්‍රධාන කාර්යාලය වත්තේ තිබුණ මිල්ලෑ වත්තේ තිබුණ ඔෆිස් එක මොකක් හරි ප්‍රශ්නයකට දැන් සීල් තියලා තියෙන්නේ නාගරික සංවර්ධන අධිකාරිය විසින්. මම අපේ ගරු ඇමතුමාට දැන් දැනුම් දුන්නා. එතුමා කිව්වා ඒකන හොයලා බලන්නම් කියලා. ඒ ඔෆිස් එක විවෘත කරලා අපේ කම්කරු කාර්යාලයයි මේ පාර්ශ්ව දෙකයි, ඒ කියන්නේ නාගරික සංවර්ධන අධිකාරියයි කොටගල වැවි සමාගමේ නියෝජිතයොත් එක්ක මේ කාර්යාලය විවෘත කරලා අර සේවකයන්ගේ ගිණුම්වල විස්තර ටික ගත්තම එතකොට මොකද දැන් මහා බැංකුවට මුදල් ගියාට අර සේවකයන්ගේ විස්තර ටික යන්නේ නැතුව මේක ගිණුවට බැර වෙන්නේ. එතනයි මෙතන ප්‍රශ්නේ තියෙන්නේ. දැන් මහා බැංකුවට මුදල් ගිහිලා තියෙනවා, සේවකයා ගිණුමට බැර වෙලා නැහැ. ඉතින් මං හිතන්නේ අර ඔෆිස් එකේ ඒක විවෘත කරලා අපිට ඇමතුමා කිව්වා දැන් ඒ ගැන වහම කටයුතු කරන්නම් කියලා. ඒ ඔෆිස් එක විවෘත කරලා ඒ ගිණුම්වල විස්තර ටික අරගෙන මේ මහා බැංකුවට යවපු වහම මං හිතන්නේ මේ අයගේ සියලුම අර්ථසාධ කර්මුදල් සහ බාරකාර අරමුදලේ මුදල් ඒ අයට ලැබෙනවා. ඒක ඒ මහා බැංකුවට මේ ආයතන දෙකින් මේ කියන්නේ කොටගල වැවිලි සමාගමෙන් සහ නාගරික සංවර්ධන අධිකාරියේ ඒ සමාගමෙන් ඒ මුදල් මේ වෙනතුරු හරියාකාරව ගෙවිලා තියෙනවා කියන සහතිකය අද අපි ළඟ තියෙනවා. ඒ නිසා ඒ අර මේ සේවකයන්ගේ ගිණුම්වල විස්තර ලබා ගත්ත වහාම ඒ අයගේ ගිණුම්වලට මේ මුදල බැර කරනවා කියන එක මම මේ සභාවේදී ප්‍රකාශ කරන්න කැමතියි.
හොඳයි, ස්තුතියි ගරු ඇමතුමා. පාර්ලිමේන්තුව හෙට පෙරවරු 10:00 ට යළි දැස්වේ.